ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு 2 சூத்திரம், 92 பாடல் முதல் 94 பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மும்மதத்தன் ஆழ்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு ஓட்டம் பெறையிதடி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாழ்கள் உருகோட்டன் தொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமார் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே அன்னை சிவகாமி அவள் கண்ணுளிர காண அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க மன்னனிரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க மாலயனோடிந்திரனு வாத்தி எங்கள் பொட்ட பண்பகையார் பானு கம்பன் வானன் இசை முழக்க பத்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட பொன்மயமா நடராஜன்மா நடனம் செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலி முனியும் தானே சிற்றம்புலம் பார்வதி அருட்களாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 2 சூத்திரத்தில் 92 பாடல் முதலாக இப்பொழுது உரசிய திருவுருள் கூட்டியுள்ளது. பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளை பற்றி ஆகமத்திலே சொல்லப்பட்டது சித்தாந்த ஆசிரியர்கள் தமிழிலே நன்றாக அதை விரிவு செய்து விளக்கியிருக்கிறார்கள். பதி பசுபாச உண்மையை பற்றி எல்லா நூல்களும் எல்லா சமயங்களும் அதை பற்றி சொல்லுகிறது. அது பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரித்தல் என்பது சிவப்பிரகாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து வேத ஆகம புராண இதிகாச சாத்திர தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் இந்த முப்பொருளை பற்றிய விசாரணை தான் நடக்கிறது. ஆனால் சைவ சித்தாந்தந்த விட மற்ற சமயவாதிகள் அந்த முப்பொருளை பற்றி சொல்லும் போது முன்பின் முரணாகவும் பதி இலக்கணம் சரியில்லாமலும் பசுவை பதி என்றும் பதியை பசு என்றும் என்றெல்லாம் இப்படி குழப்பமாக சொல்லி மற்ற சமயவாதிகள் அதை வந்து தவறு சொன்னாலும் ஒத்துக்கொள்ளாமல் நிறுவுகிறார்கள். இப்ப சொல்றது புரியுதா? பதி வேறு, பசு வேறு, பாசம் வேறு சித்தாந்தம். மற்ற சமயங்களிலே அந்த பதி பசு பாசம் முப்பொருளையும் பதியை பசு என்றும் பசுவை பதி என்றும் கூறி அந்த பதியினுடைய இலக்கணத்தை சரியா சொல்ல முடியாமல் புலம்பி விடுகிறார்கள். பதியினுடைய இலக்கணம் இருக்கே அதை சரியாக சொல்ல முடிய பதி என்றால் கடவுள் இலக்கணத்தை சரியாக சொல்ல முடியாமல் அந்த பதிக்கு இடுக்கு வரும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். மற்ற சமயங்கள் எல்லாமே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். பதி என்றால் இது, அதனுடைய இலக்கணம் இப்படி. பசு என்றால் இது, அதனுடைய இலக்கணம் இப்படி. பாசம் என்றால் இது, அதனுடைய இலக்கணம் இப்படி என்று பதி இலக்கணம் பசு இலக்கணம் பாச இலக்கணம் ஒன்றையும் தெளிவாக சொல்லுவது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்துக்கு மூல நூல் எது என்று கேட்டால் இந்த சைவ சித்தாந்த தமிழிலே சிவஞான போதம் முதலாக சொல்லப்படுகிற இந்த நூல்களுக்கெல்லாம் மூல நூல் எது என்று கேட்டால் சிவாகமத்திலே ஞானபாதம். சிவபெருமான் ஆகமத்திலே சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்று நான்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதுல 4 பாதமாகிய ஞானபாதத்துலதான் இந்த பதிப்பு சுபாச இலக்கணங்களை சொல்லி வச்சிருக்கிறார். அவர் சொல்லி வச்சதைத்தான் இந்த ஆசிரியர்கள் தமிழிலே பாடியிருக்கிறார். சிவாகமத்திலே ஞானபாதம் ஞானபாதத்துலதான் இந்த முப்பொருளை பற்றி வரும். அதனாலே அந்த பதி பசுபாச இலக்கணங்களை கூறுவது சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லும். வேதத்திலே பிரம்மம் ஏகம் அத்விதம், பிரம்மம் ஏகம் அத்விதம் என்று வாக்கியங்கள் வரும். பிரம்மம் ஏகம் அத்விதம் என்று சொல்லு. ஐயால பிரம்மம் என்பதனுடைய இலக்கணத்தை சொல்லும் போது ஏகம் என்று சொல்லுவது, அத்விதம் என்று சொல்லுவது, இரண்டு வகையாகவும் சொல்லுதான். அப்படி சொல்லும் போது பிரம்மமானது ஏகம் என்று சொன்னால் பரமத்தை தவிர வேறு ஒரு பொருளும் கிடையாது என்று அந்த மாயாவாதிகள் மதம் சொல்லும். ஏகான்மவாதம், அது ஏகான்மவாதம். ஏகான்மா என்றால் பரமான்மா ஒன்றுதான், சிவான்மா கிடையாது என்று சொல்லப்படுவது ஏகான்மவாதம். ஏகான்மவாதம் தான் அந்த சங்கராச்சாரியருடைய கொள்கை. ஆக அப்படி பரமம் ஏகம் ஒரே பொருள் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று என்று சொல்லுகிற நீ வேறு, ஒன்று என்று சொல்லுகிற நீ வேறு, உன்னால சொல்லப்படுகிற பொருள் ஒன்று என்று சொன்னால், ஒன்று என்று சொன்னால் சொல்லப்படுகிற நீ வேறு, நீ சொல்லுகிற பொருள் வேறு. அதனாலே பிரம்மமானது எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றே ஒன்றுதான் பிரம்மம். பிரம்மம் என்றாலும் கடவுள் என்றாலும் உண்டு. நம்முடைய நூல்களிலே இறைவன் என்று சொல்லும், சிவன் என்று சொல்லும், கடவுள் என்று சொல்லும், பிரம்மம் என்கின்ற வாக்கியமும் வரும். பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புன்னு அல்லவா கந்த புராணத்துல. அதனாலே பிரம்மம் என்றால் பெரியது என்பது பொருள். பிரம்மம் என்ற சொல்லுக்கு பெரியது என்பது பொருள். அப்படி பெரியதாய் இருக்கிற அந்த பிரம்மத்தை பரமான்மா என்று சொல்லப்படும், பரமான்மா என்று சொல்லப்படும். அதனால பிரம்மமாகிய அந்த பரமான்மாவை தவிர வேற ஒரு பொருளும் கிடையாது என்று சொல்லுவது அந்த ஏகான்மவாதம். மற்ற சமயங்கள் அந்த சமயத்துல தலையாக இருப்பதுதான் அந்த ஏகான்மவாதம். மாயாவாதம் என்றும் சொல்லுவது, ஏகான்மவாதம் என்றும் சொல்லுவது. அந்த மதத்துல சொல்லப்படுவதுதான் ஒன்றே ஒன்றுதான் பரம். வேதத்துல சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றுதான் சொல்லுகிறது. நீ பலவட ஏன் சொல்லுகிறாய், பன்மை ஏன் சொல்லுகிறாய் என்று ஏல வினாவாக கேட்டு அதுக்கு விட சொல்லுகிறாரு இந்த பாட்டுல. அது எப்படி சொல்றாருன்னா, ஒன்றனா மறைகள் எல்லாம் உரைத்திட, வேதத்திலே ஒன்று என்று சொல்ல ஒன்றன மறைகள் எல்லாம் உரைத்திட. வேதத்திலே ஒரே ஒரு பொருள் தான் பரமம், ஒரு பொருள் தான் பரமம், ஒன்றே பரமம், ஒன்றே பிரமத்தை தவிர வேறு பொருள் கிடையாது என்பது அவருடைய அந்த அதுக்கு அர்த்த அவர்கள் பண்ணி கொண்டார்கள். அது அப்படி சொல்லவில்லை, அவர்கள் பண்ணி கொண்ட அர்த்தம் அப்படியாக உள்ளது. இப்படியே பரமம் ஒரே பொருள் தான், உள் பொருள். பரமம் என்றால் பரமான்மா, அதை தவிர சீவான்மா கிடையாது. சீவான்மா கிடையாது, பரமான்மா ஒன்றுதான், சீவான்மா கிடையாது என்பது அவர்கள் கொள்கை. அந்த பரமான்மா தான் இத்தனை வடிவங்களாக எடுத்திருக்கிறது என்றுதான் அவர்கள் கொள்கை. ஆக இங்கே நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பரமம் இல்லையானாய் ஒரு பொருளும் இல்லை என்பது கருத்து. பரம இல்லையாயின் ஒரு பொருளும் இல்லை. ஆக பரம ஒன்றே, பரம ஒன்றேனா கடவுள் ஒன்றே தவிர, கடவுள் ஒன்றே என்று சொல்லுமே தவிர, ஆகையால கடவுளை தவிர வேற ஒரு பொருள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் ஒன்றே தவிர, கடவுளை தவிர வேற ஒரு பொருள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆக அதே பரம் ஏகம் என்று சொல்லுகிற அந்த வேதமானது அத்துவிதம் என்று சொல்லுகிறது. அத்துவிதம் என்று சொன்னால் இரு பொருள் கலப்புடையது. அத்துவிதம் இரண்டு அண்மை, இரண்டு அண்மை, இரண்டு இல்லை என்பதல்ல, இரண்டு அண்மை என்று ஒரு, அண்மை என்று ஒரு, இரண்டு இன்மை வேறு அண்மை வேறு. இரண்டு இன்மை என்றால் ஒரே ஒன்றே ஒன்று, இது இரண்டு அண்மை. இரண்டு அண்மை என்றால் இரண்டு பொருள் ஒன்றாக கலந்து இருக்கிற ஒரு தன்மை. இப்ப மூணு பொருள் கலக்குது இல்ல காப்பியில, காப்பியில என்னென்ன கலக்குது, பால் சர்க்கரை டிகேஷன் மூணு கலக்குதா, அது என்ன பேர் சொல்றோம், மொத்தமா ஒரே பேர் தான் காப்பி. மூணு பொருளுக்குள்ள இருக்குது, இந்த பால் டிகேஷன் சர்க்கரை எல்லாம் கலந்த ஒரு காப்பி உண்டப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது. மூன்று பொருளுக்குள்ள இருந்தாலும் கூட ஒரே பெயரால அழைக்கிறோம், அது காப்பி அத்துவிதம். காப்பி அத்துவிதம், பால் சர்க்கரை இரண்டும் சேருது, டிக்கே சேருது வச்சவங்க ரெண்டும் மூணும் சேருது, அது அத்துவிதம். அப்படி சேர்ந்த பொருளுக்கு என்ன சொல்றான், ஒன்றுதான் ஒரே பேர் தான் வைக்கிறான், மூணு பேரை சொல்லி கூப்பிடறது இல்லை காப்பின்னு சொல்லும். அதே போலத்தான் பரமான்மாவும் சிவான்மாவும் கலந்து இருக்கிறது. பரமான்மாவோ சிவான்மாவோட பரமான்மா கூட இருந்து அந்த சிவான்மாவை இயக்குகிறபடியினாலே அது அத்துவிதம்னு சொல்றது. அது அத்துவிதம் என்பது இரண்டு அண்மை என்று சொல்லுவது. இரண்டு இன்மை வேறு, இன்மை என்றால் இல்லை, இரண்டு இல்லை ஒரே பொருள் தான். இரண்டு அண்மை என்றால் இரண்டு பொருள் சம்பந்தமானது, இரண்டு பொருள் அண்மை வேறு இன்மை வேறு. அதனால இரண்டு அண்மை என்று சொல்லப்படும். இரண்டு அண்மை என்றால் ஒரு ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் சேர்ந்து இரண்டு பொருள் கலந்து ஒரு பொருளாக தோன்றுவது. இரண்டு பொருளும் சேர்ந்து ஒரு பொருளாக இரண்டு பொருளும் சேர்ந்து ஒரு பொருளாக தோன்றுவது. அது இப்ப உடல் இருக்குது அல்லவா, உடல் இருக்குதா, அதோட என்ன இருக்குது, உள்ளுக்க உயிர் இருக்குது. உடல் உயிர் ரெண்டா ஒன்னா, எப்படி ஒண்ணா, வெளியில பார்க்கும் போது என்னமா இருக்கு, உடல் தெரிகிறது உயிர் தெரியவில்லை. ஆயினும் கூட உடல் உயிர் இரண்டு பொருளும் சேர்ந்து இருக்கிற இந்த இது அத்துவிதம்னு சொல்றது. இது அத்துவிதம், இது உடலும் உயிரும் சேர்ந்து இருப்பது அத்துவிதம். ஆனாலும் கூட அது ஒன்றல்ல ரெண்டு தான், உடல் வேறு உயிர் வேறு. இது எல்லாம் சாதாரணமா எல்லாரும் சொல்றான், உயிர் வேறு என் உயிரே அப்படிங்கிறான், என் உயிரே என்று சொல்லுகிறான், என் உயிரே என்கிறான். புரியப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க, என் உயிரே என்பான். ஆகவே அப்படி உயிர் வேறு உடல் வேறாய் இருந்தாலும் கலப்பாக ஒன்றாக இருக்கிறது, கலப்பாக ஒன்றாக. அது போல சிவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றாக இருப்பதனாலே அதுக்கு அத்துவிதம் வேறு. ஆக அது இல்லையானால் இது இல்லை, இது இல்லையானால் பரமான்மா இல்லையானால் சிவான்மா இயங்காது, சிவான்மா இயங்காது. ஆக பரமம் ஒன்று இல்லையானால் ஒரு பொருளும் இல்லை என்பதற்காக பரமம் ஏகம் சொல்லிச்சு. பரமம் ஏகம் என்று சொன்னால் பரமம் என்கின்ற கடவுள் ஒன்று. அது சிவஞானபத்துல தெளிவா சொன்னார், சிவஞானபோத பண்பாவிலே ஒன்றே பதி, ஒன்றே ஒன்றென்றது ஒன்றேகான். அந்த வெண்பா பாரு, சிவஞானபோத வெண்பா, ஒன்றென்றது ஒன்றேகான், ஒன்றென்றது ஒன்றேகான். அதனாலே ஒன்று என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள் இருக்கு, அது ஒன்றே ஒன்றுதான். அது எது ஒன்று என்றால் இது கடவுள், அது ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் பத்து அஞ்சு இருக்கு, அஞ்சு பத்து கடவுள்லாம் இருக்காது, ஒரே கடவுள் தான். அது ஒன்றென்றது ஒன்றேகான், ஒன்றே பதி பசுவாம், ஒன்றென்ற நீ பாசத்தோடு உலைகான். ஒன்றென்ற நல்லா கவனிக்க, ஒன்றென்றது ஒன்றேகான், ஒன்றே பதி பசுவா, ஒன்றென்ற பசுவா நீ ஒன்றென்ற பாசத்தோடு உலைகான். பசு என்று சொல்லப்படியினாலே, பசு என்று உனக்கு பெயர் இருப்பதனாலே நீ பாசத்தோடு இருக்கிறாய். பசு என்றால் பாசம் வந்துடும், பசு பசு என்றால் பாசத்துல கட்டி போட்டுக்கோமில்லப்பா, பசு என்றால் பாசத்தோடு இருப்பது. ஆக பதி பாசம் இல்லாதது ஒன்றென்றது ஒன்றேகான், ஒன்றே பதி பசுவாம், ஒன்றென்ற நீ பாசத்தோடு உலைகான். பாசத்தோடு நீ இருந்திருக்கிறாயா, ஒன்றென்றால் ஒன்றென்றால் ஒன்றென்றால்னா அந்த ஒரு பொருளாகிய பரமம் இல்லையானால் அக்கரங்கள் என்றாம். இது போல அகர உயிர் என்றேன் இக்கரமத்து என்று, அகர உயிர் இல்லையானால் அக்கரங்கள் இல்லை, அகர உயிர் இல்லையானால் அக்கரங்கள் இல்லை. கையால அகரமானது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் முதலாக இருக்கிறது, எழுத்துக்கள்லாம் முதலாக இருப்பது அகரம். அந்த அகரமானது எப்படி இருக்கிறது என்றால் தனியாக இருக்கிறது. வாய் திறந்த உடனே என்ன வரும், ஆதான் வரும், இங்கே வாய் ஆணு தர அப்படிங்கிறாங்க, காய்ச்சலுக்கோ எதுக்கோ டாக்டர் ஆண் ஆண் காணும் ஆண்லாம் சொல்றது இல்லை, ஆண் இயல்பாக இயல்பாக. அகரம் என்பது மிகச்சிறந்த ஒரு பெரிய பெருமை பொருந்தி எடுத்து, அகரம் என்பது பெருமை பொருந்தி எடுத்து. அதனாலதான் திருவள்ளுவர் கட்டிகாரதனமா முதல்ல அதை வச்சாரு, கட்டிகாரதனமா என்ன வச்சாரு, அகரம் முதல்ல எழுத்தெல்லாம். ஆகையினாலே அகரமானது தனியாக எங்கும், தனியாக எங்கும் எல்லா எழுத்துக்களும் சேர்த்து அந்த எழுத்துக்களை இயக்கும். இப்ப அகரம் வந்து மெய்யெழுத்தோடு சேரவில்லைன்னு வச்சுக்கோங்க, இக்கு இங்கு இச்சு இங்க இட்டு இன்னு இத்து இப்பு இம்ம இதெல்லாம் வருது அல்லவா, இந்த மெய்யெழுத்து பதினெட்டு எழுத்துக்களும் அகரம் சேரவில்லையானால் அவ்வளவுதான். அகரம் சேர்ந்தா கா நல்ல விளங்குது, அதே போல எல்லா எழுத்துக்களோடும் அகரம் சேரும் போதுதான் அந்த எழுத்துக்களும் இயங்கும். இப்ப இங்கே தனியா இயங்குவது கிடையாது, இயங்குவது கிடையாது. அதனாலதான் அதை மெய்யெழுத்து என்றார்கள், அதே மெய்யெழுத்து என்றார்கள். மெய் தானே இயங்காது, உயிர் சேர்ந்தாத்தான் மெய் இயங்கும், உயிர் சேர்ந்தாத்தான் மெய், உயிர் சேர்ந்தாத்தான் மெய்யன்னா உடல். அதனாலதான் அப்படி தெளிவா வச்சாங்க, உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டுன்னு வச்சு, உயிரெழுத்து சேரவில்லையானால் மெய்யெழுத்த இயங்காது, உயிர் இல்லையானால் உடல் இயங்காது. இது மெய்யே உள்ள இருக்கிறது உயிர், எழுத்துலயே அப்படி வச்சாங்க, உயிரெழுத்து மெய் எழுத்து. உயிரெழுத்து இல்லையானால் மெய் எழுத்து இயங்காது. என்ன பாடுபட்டாலும் அது ஒண்ணு ஏக்க முடியாது. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது, அது ஒண்ணுக்கு ஆகாது, அது ஒண்ணுக்கு ஆகாது. இக்கு இக்க வச்சு என்ன பண்ணுவ, அதனோடு அகரம் உயிரெழுத்து சேர்ந்தால் இயங்கும். ஆ சேர்ந்துச்சு கா சா ஞா டா நா நா பா மா யாரா எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இல்லையானால் அது இயங்காது. இப்ப அகரம் தனித்து இயங்குகிறது, எழுத்துக்குழு சேர்ந்து அதை இயக்குகிறது. ஒன்றாய் இருக்குது, வேறாய் இருக்கிறது, ஒன்றாய் இருக்கிறது, உடனாக இருக்கிறது. அகரம் எப்படி இருக்கிறது என்றால் கடவுளை போல அகரம், அகரத்தை போல கடவுள், அகரத்தை போல கடவுள். அதனால் அகர உயிர் போல் அறிவாகி எங்கு நெகரிலே நிற்க நிறைந்து என்பது திருவுரு பயன். திருவுரு பயன்லேயே இந்த இந்த வாசகத்தை எடுத்துக்கிட்டாரு உபாபிச்சோம். திருவுரு பயன்ல அகர உயிர் போல், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலே நிற்க நிறைந்து என்பது திருவுரு பயன். அதனாலே அகரம் இல்லையானால் எழுத்துக்கள், பரம இல்லையானால் உயிர்கள் இல்லை, பரம இல்லையானால் உயிர்கள் இல்லை. அதனாலே பரம ஒன்றே, கடவுள் ஒன்றே, உயிர்கள் பல. அதுக்கு இந்த உமை எடுத்து சொல்றாரு இந்த ஆசிரியர். அந்த தன்னுடைய ஞானாசிரியர் சொன்ன கருத்தை இதுல வச்சு சொல்றாரு. ஒன்றன்றது ஒன்றேகான், ஒன்றே பதி பசுவாம், ஒன்றன்ற நீ பாசத்தோடு உடைகான், ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றான், அகர உயிர் என்றே விக்கிரமத்தின் இருக்கு என்பது சிவஞான போதம். அதை இதுல சொல்றாரு, ஒன்றனா மறைகள் எல்லாம் உரைத்திட விதத்திலே பிரமம் ஏகம் என்று சொல்ல, பிரமம் ஏகம் அது அர்த்தம் பண்ணது அனர்த்தமா போச்சு, அர்த்தம் அனர்த்தமா போச்சு. எல்லாம் புரியுதா, புரியுதா, அர்த்தம் அனர்த்தமா போச்சு. அதே பிரமம் ஏகம் என்றால் என்ன, ஒன்று. பிரமம் என்றால் என்ன, கடவுள். ஏகம் என்ன, ஒன்று, கடவுள் ஒன்று, கடவுள் ஒன்று. ஆக அந்த பிரம்ம ஏகம் ஒன்றுதான் என்று சொல்லுகிறபடியினாலே அவங்க எப்படி அர்த்தம் பண்ணி கொண்டார்கள் என்றால், பிரமத்தை தவிர வேற ஒரு பொருளும் இல்லை, ஜீவான்மா கிடையாது, ஜீவான்மா கிடையாது, பரமான்மா ஒன்றே என்ற கொள்கையே அவர்கள் தன்னுடைய அறிவுக்கு பொருத்தமாக அவர்கள் நிறுவுகிறார்கள். ஆகவே பரமம் ஏகம்தான், ஒன்றன்றது ஒன்றேகான், ஒன்று என்று சொல்லுகிற நீ பாசத்தோடு உழைகான். ஒன்றே பதி பசுவாம், ஒன்றென்ற நீ பாசத்தோடு உழைகான், ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றான். அதனாலே அகரம் இல்லையானால் எழுத்துக்கள் இல்லை, கடவுள் இல்லையானால் உயிர் இல்லை. இல்லை என்றால், இல்லை என்றால் இயங்காது, அகரம் இல்லையானால் மற்ற மெய் எழுத்துக்கள் இயங்காதது போல, உயிர் இல்லையானால் உடல் இயங்காது போல, கடவுள் இல்லையானால் உலகம் உயிர்கள் இயங்காது. சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம், சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களும் அசேதன பிரபஞ்சமாகிய உலகம். உலகத்தை அசேதன பிரபஞ்சம்னு சொல்றது அறிவில்லாதது, உயிர்கள் அறிவுடையதுனால அது சேதன பிரபஞ்சம்ங்கிறது. சேதனம் அசேதனம் இரண்டையும், சேதனம் அசேதனம், சேதனம் என்றால் சிற்றறிவுடையது உயிர்கள், சிற்றறிவு, சேதனம் என்றால் அறிவுடையது, அசேதனம் என்றால் அறிவில்லாதது. அப்படி சேதனம் அசேதனம் ஆகிய இந்த இரு பிரபஞ்சத்தையும், அது இந்த இரண்டு பிரபஞ்சத்தையும் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், பேரறிவு உள்ளதாய் இருக்கிற பரமம் இந்த பொருளோடு கலந்து அத்துவிதமாக கலந்து இயக்குகிறது. அதனாலே பரமம் என்பது எத்தனை, ஒன்று, பரமம் ஏன், ரைட் ரைட். அதே வேதம் தான் அடுத்த அப்பல அத்துவிதம் என்று சொல்லுவது, அத்துவிதம் என்று சொன்னால் அதான் இரண்டு பொருள் கலம், இரண்டு பொருள் கலம். அதே ஒன்றன மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்ன என்று. ஒன்று என்று வேதம் சொல்ல, பிரமம் ஏகம் என்று வேதம் சொல்ல, நீ உயிர்களோடு ஒன்றி நின்றான், உயிர்களோடு ஒன்றி நின்றான் என்று நீ பன்மை சொல்லுவது என்னை என்று கேள்வி. உயிர்கள் என்ற போது உயிர்களோடு ஒன்றி நின்றான் என்றால் பன்மை வந்து விடுகிறது. ஒன்று என்று வேதம் சொல்ல உயிர்களோடு ஒன்றி நின்றான் என்று சொன்னால் பன்மை வந்துகிறது. ஒன்று என்கின்ற அந்த பிரமமும் உயிர்கள் என்கிறதும் பன்மையா, உயிர்கள் என்பதும் பன்மையாக வருகிறதா. அதனாலே நீ ஏன ஒன்று என்று வேதம் சொல்ல பன்மை நிகழ்த்துவது என்ன என்னின், அன்றவை பதிதான் ஒன்றென்று அறையும். அன்று அந்த வேதமானது பதிதான் ஒன்று என்று அறையுமே தவிர அந்த பதி ஒன்றை தவிர சீவான்மா இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. சித்தாந்தம் பதி கடவுள் ஒன்று என்று சொல்லுகிறத தவிர கடவுளை தவிர வேற சீவான்மாக்கள் இல்லை என்று சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. அதனாலே பதிதான் ஒன்றென்று அறையும். அது எப்படின்னா அக்கரங்கள் தோறும் சென்றிடு அகரம். இந்த உயிரெழுத்து வெயிழுத்தை நீங்க என்ன அருமையா அமைச்சிருக்கிறான் தமிழ்நாடா நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இல்ல. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிரு மெய்யு, மெய்யு தனியா இயங்காது, இயங்காது, இயங்குமா? உயிர் சேர்ந்தா தான் இயங்கும். அதே மெய்யெழுத்தும் அங்கேயும் உயிரெழுத்து சேர்ந்தா தான் இயங்கும், இல்லையானா இயங்கும். உயிர் மெய்யெழுத்து. ஆகவே இப்படி சரீரமானது, சரீரமானது எல்லா உறுப்புகளோடு சரீரம் இருந்தாலும் உயிர் சேரவில்லையானால் இயங்காது. அப்படின்னா என்ன சொல்றது? உயிர் இல்லையானாலும் ஒன்றும் இல்லை அப்படித்தான் சொல்லணும். உயிர் இல்லையானால் உயிர் இல்லையா கண்ணும் இல்லை, காதும் இல்லை, மூக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது போல பிரம இல்லையானால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவதற்காக பிரமம் ஏகம் என்று சொல்லணும். ஆகையாலே பிரமம் ஏகம் என்றால் கடவுள் ஒன்றுதான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆக பன்மை என்று சொன்னால் உயிர்கள் ஒன்றி நின்றனம், உயிர்கள் எண்ணில்லாதன, எல்லா உயிரோடவும் அந்த பரமம் கலந்திருக்கிறது, எல்லா உயிரோடவும் அந்த பரமம். அது எது போல அகரமானது எல்லா எழுத்துக்களோடும் கலந்துடும், அகரமானது எல்லா எழுத்துக்களோடும் கலந்திருக்கிறது. கலந்திருக்கும் போது ஐயாலே தனியா இருக்கும் போது அபேதம், ஒன்றாயிருக்கும் போது பேதம், அதை இயக்கும் போது அபேதாபேதம் என்று அந்த அகரத்தை வச்சு சொல்றாரு. இதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அன்றவை பதிதான் ஒன்றென்று அறை, அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனம் சிவனும் சேர்ந்து. ஐயாலே உயிர்களோடு சிவன் சேர்ந்து அற்புதமாக இருக்கிறார். மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேர்ந்து அற்புதமாக இருக்கிறது. இது சேரவில்லை ஆனால் அது இயங்காது. இது தனித்து இயங்கும், அகரம் தனித்து இயங்கும், மெய்யெழுத்து தனித்து இயங்காது. ஆகவே இந்த உண்மையை வச்சு முதல்வன் உலகுயிர்களோடு ஒன்றாயும் ஏறாய் உடனாய் நிற்கும் உறமை ஓமை முகத்தால் விளக்க என்று இந்த பாட்டிலே அந்த உண்மையை சொல்றாரு. பதி ஒன்று, பதி ஒன்று, கடவுள் ஒன்று, ஆன்மாக்கள் பல, ஆன்மாக்கள் பல. அகர உயிர் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோடு நிற்றல் போல முதல்வன் இவ் ஆன்மாக்களாகிய சேதன பிரபஞ்சத்தோடு அசேதன பிரபஞ்சத்தோடு ஒன்றாயும் ஏறாயும் உடனாயும் நிற்பார். ஆகையினாலே இப்படி சேதனமாகிய உயிரும் அசேதனமாகிய பாசமும் ரெண்டுமே கடவுள் இல்லையானால் இயங்காது. பாசத்தையும் கடவுள் தான் இயக்குறாரு, பாசத்தையும் கடவுள் தான் இயக்க, பசுவையும் கடவுள் தான் இயக்குகிறாரு. அதனால இது தானே இயங்குகின்ற அறிவற்றது அசேதம். அசேதனமாயிருக்கிற பாசம் இருக்குது உலகம், தானே இயங்குகின்ற அறிவு இல்லாதது. இந்த இது சிற்றறிவுடையதாகையினால இதுவும் இயக்கி வேண்டியது, இது பெற்றுக்கொள்ளவோ அதனால அடையவோ இதற்கு அதிகாரம் கிடையாது, அவ்வளவு ஆற்றல் கிடையாது, ஆற்றல் கிடையாது. அது எது போல என்று கேட்டால் முடவனை போல, முடவனை போல. ஆன்மா வந்து முடவனை போல இருக்கிற இடத்துக்கு அண்ணன் கொண்டு வந்து விட்டா சாப்பிட்டு போவோம். ஆன்மா முடவன் அறிவு இருக்குது, சாப்பிடுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், ஆனா கொண்டு வந்து போட்டா சாப்பிடுவேன். அது போலத்தான் ஆன்மா. ஆன்மாவானது சுதந்திரமற்றது ஒன்று, சுதந்திரமற்றது ஒன்று, தானே இயங்கி எதையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய அறிவு அற்றது, அறிவு அற்றது, ஆற்றல் அற்றது, ஆற்றலும் அற்றது. அதற்கெல்லாம் மேலே அது கூடியிருக்கிற பாசம் இருக்குது பாரு, அந்த பாசத்தினால இருக்கிற அறிவும் அது குறைஞ்சி போச்சு, அது சிற்றறிவும் குறைஞ்சி போச்சு, சிற்றறிவும் குறைஞ்சி போச்சு. இதற்கெல்லாம் மேலாக கடவுள் இருந்து பாசத்தோடவும் பதி பசுவோடவும் இருந்து அதனால இது ரெண்டையும் சேர்த்து இயக்கி உலகத்துல வாழ வச்சிருக்க, அதுதான் மாயம். பாசத்தோடவும் பாசத்தோடவும் பசுவோடவும் சிவன் கலந்து பதி கலந்து இந்த பாசமாகி உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான் உயிர்களை. அதான் தனித்து இயங்குகின்ற ஆற்றலும் எதையும் தானே பெற்றுக் கொள்ளுகின்ற ஆற்றலும் அறிகின்ற ஆற்றலும் இல்லாதது. அதனாலே உயிர்கள் அறிவித்தால் அறிவது, கடவுள் தானே அறிவது. பாசமானது அறிவித்தாலும் அறியாது, சடம் அறிவித்தாலும் அறியாது. அறிவித்தால் அறியக்கூடியது உயிர், அறிவித்தால் அறியக்கூடியது உயிரு, உயிர் அதான் கொண்டு வந்து போட்டா சாப்பிடும். அதனால அறிவித்தால் அறியக்கூடியது சிவம் தானே அறியக்கூடியது. அது எது போல என்றால் மெய்யெழுத்துக்கோட போல உயிர்களும் உலகம் அகரம் போல கடவுள், கடவுள் அகரம் சரியா இருக்கா? உண்மை சரியா இருக்கா? நன்றென்று அன்றவை பதிதான் அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் மகரம் போல நின்றனும் சிவனும் சேர்ந்து உருவோடு கருவி எல்லாம் உயிர்கூடு நின்று வேறாய் வருவது போல முதல்வன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாயும் அபேதமாயும் பேதமாயும் பேதாபேதமாயும் நிற்கும் முறவே ஓமை முகத்தால் விளக்கல். அது எப்படின்னா உருவோடு கருவி எல்லாம் உயிர்கூடு நின்று வேறாய் வருவது போல உயிரானது கருவிகள் இருக்குது அல்லவா, இந்த கருவிகளோடு இருக்கிறது, கருவிகளோடு சேர்ந்து இருக்கிறது. கருவியோடு சேர்ந்து இருந்தால் இந்த கருவிகள் தானே இயங்காது, உயிர் இயக்கினா தான் கருவி இயங்கும், உயிர் இயக்கலையானா கருவி இயங்காது. சிவன் இயக்கவில்லையானால் உயிர் இயங்காது, உயிர் இயக்கவில்லையானால் உடம்பு இயங்காது, உயிர் இயக்கவில்லையானால் உடம்பு இயங்காது. அது எது போலவென்று வருவது போல் உருவோடு கருவி எல்லாம் உயிர்கூடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களில் மருவி வாழ்வான். ஐயாலே உயிரானது கருவிகளோடு கலந்து அந்த கருவிகளை இயக்குவது போல சிவனும் உயிரோடு கலந்து உயிரை இயக்குகிறான். கண்ணோடு கலக்கவில்லையானால் கண்ணு தெரியாது, காதோடு கலக்கவில்லையானால் உயிர் எல்லாத்திலையும் கலந்துருக்கு இல்லை, உயிர் எல்லா பொறிகளிலும் கலந்துருக்கதா, கலந்திருப்பதனால இதுகளை இயங்குகிறது. அதே போல சிவன் உயிரோடு கலக்கவில்லையால் உயிர் இயங்க வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வாள் அபேதமாய் நிற்பினும் வேறாய் வருவது போல. ஆகையால அப்படி கருவிகளோடு கலந்து இருந்தாலும் கூட உயிர் வேறு கருவிகள் வேறு, உயிர் வேறு அபேதமாக கலந்து இருந்தாலும் கூட உயிர் வேறு உடல் வேறு, உயிர் வேறு உடல் வேறு. உயிரை உடல் என்று சொல்ல மாட்டோம், உடலை உயிர் என்று சொல்ல மாட்டோம். அதே போல கடவுள் உயிர் என்று சொல்ல முடியாது, உயிரை கடவுள் என்று சொல்ல முடியாது. அதே அவசியமே உயிர் கடவுள் ஆகாது, கடவுள் உயிர் ஆகாது, கடவுள் கடவுளே உயிர் உயிரே. எந்த காலத்து முத்தி காலத்திலையும் சித்தாண்டப்பட்டாங்க, முத்தி காலத்திலையும் கடவுள் ஆனந்தத்தை கொடுக்க இது அனுபவிக்கும், அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க இது உரிமையை தவிர வேற எதுவும் செய்ய இதுக்கு அதிகாரம் கிடையாது முத்தி காலத்திலையும். முத்தி காலத்திலையும் ஆகவே இப்படி உயிரோடு மருவி வாழ்வான். ஆகையாலே அது அபேதமாய் நிற்பினும் வேறாய் வருவது போல, அபேதமாக இருந்தாலும் கூட அது வேறுதான். எது உயிர் வேறு உடல் வேறு. தரும் உயிர் அவனையாக உயிர் அவனாகாது, உயிர் அவை தானும் ஆகான், கடவுள் உயிராக மாட்டான், உயிர் கடவுளாக. இந்த சித்தாந்தம் வேற சைவ சித்தாந்தியை தவிர வேற யாருக்கும் தெரியும், சைவ சித்தாந்தத்தை தவிர வேற யாருக்கும் இந்த உண்மை விளங்கவில்லை, மற்ற சமயவாதிகளுக்கு இந்த உண்மை விளங்கவில்லை. அதனால இந்த சமயவாதி நமக்கு விரோதம் இல்லை, அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நமக்கு பொருத்தமா, அறிவுக்கு பொருத்தமா, அறிவுக்கு பொருத்தமாக கூட இல்லை, சாத்திரங்களுக்கு பொருத்தம், அறிவுக்கு கருத்துக்கு பொருத்தமாக இல்லை. அதனாலே பதியாகிய கடவுள் தன்மை வேறு, பசுவாகிய உயிருடைய தன்மை வேறு, பாசமாகியோருடைய பாசமாகிய மலத்தினுடைய தன்மை வேறு. ஒரு ஒரு தன்மை இன்னொன்றுக்கு வராது, பதியினுடைய தன்மை பசுவுக்கு வராது, பசுவினுடைய தன்மை பாசத்துக்கு வராது, அததுக்கு உண்டான தன்மை அப்படியே இருக்கும். அந்த பசுவானது தவத்திலே நின்று பாசத்தை விட்டு, தவத்திலே நின்று சிவத்தை பற்றி பாசத்தை விட்டா பதியினை போல இருக்கும். பசுவானது பாசத்தை விட்டு விட்டு இப்ப எங்க இருக்குது, பாசத்தோடு இருக்குது, பாசத்தை விட்டு விட்டு, அதுதான் பாசத்தை விட்டு விட்டு புரியுதா. பசுவை பற்றி பதியை பற்றி நின்றால் அது பதி போல இருக்கு, கடவுள் மாதிரி நீங்க சொல்றாங்கல்ல, நீங்க கடவுள் மாதிரி அப்படிதான், நீங்க தான் கடவுள் சொல்றாங்க, இதுதான் கடவுள், அதுதான் இந்த மதம். நான் பிரமம், நான் பிரமம், எங்களே கடவுள் என்கிட்டு பாதகத்தவர் என்பது தாய்மான ஒரு வாழ்த்து போடு, தங்களே கடவுள் என்கிட்டு பாதகத்தவர், பன்முகச்சமய நெறி படைத்தவர், எங்களே கடவுள் என்கிட்டு பாதகத்தவர் என்பது தாய்மான ஒரு பாடல். வரும் உயிர் அவனையாக உயிரவை தானும் ஆகான், உயிரினுடைய தன்மை எப்பொழுதும் அடிமை, அடிமை ஒரு உபகாரத்தினாலே வாழுமே தவிர தானே வாழாது, ஒருவருடைய உபகாரத்தினால் உயிர் வாழுமே தவிர தானே தெரியாது. இப்ப நம்ம அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையே ஒருவருடைய உபகாரத்தினால, அம்மா அப்பா உபகாரத்தால வாழ்ந்தோம், உண்டா இல்லையா? அம்மா அப்பா உபகாரத்தினாலதான் வந்தோம் வாழ்ந்தோம். அடுத்தாரு போல அதனால மனைவி உபகாரம், கணவன் உபகாரம், அந்த பக்கம் உபகாரம், கணவன் உபகாரம், அப்புறம் பிள்ளைகள் உபகாரம், அப்புறம் சிநேகிதர்கள் உபகாரம், அதுக்கு மேல கடவுள் உபகாரம். காத்தெல்லாம் ஆறுது, காத்து, வெயில், மழை, பனி, சூரியன், சந்திரன். சூரியன்ல இருந்து அத்தனை பொருள்லாம் யாருடையது? அப்பா பாட்டவனதில்ல, அக்கடவுள். நல்லா நினைச்சு பாருங்க, தாய் தந்தையுடைய உபகாரம், அதற்கு மேலே வந்து சுற்றத்தார் உபகாரம், மனைவி மக்கள் உபகாரம், சிநேகிதாடு உபகாரம், இப்படி எல்லாம் படித்தானே இருக்குது. தனியா ஒரு சாமியார் இருந்தாச்சுக்கோ, ஒரு கவலையா இருக்கும், அப்புறம் ஏதாவது உபகாரத்தை தேடிக்கு வரவு. நல்ல விளங்குதா? சாமியார் தனியா இருக்காருன்னு வச்சுக்கோப்பா, என்ன பண்ணுவாரு? அவருக்கு வேண்டிய ஒரு உபசாரம் பொருள் இது பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, காட்டுலதான் இருக்காரு, அவரு கிட்ட வேற ஒரு உத்தரவு இல்லை, அவர் தனியா இருக்கிறார். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிற அங்கிட்டு ஒரு வரலாங்கல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஏழை ஜனம் கிட்டது, அவங்க ஏதோ வேண்டிய பொருளை கொண்டாந்து ஒரு கொடுக்கும், பாலோ மற்ற பொருளோ ஏதோ கொடுக்கும், அந்த உபகாரத்துல ஒரு வாழ முடியாது. சரியா? தனியா ஒருவன் வாழ முடியாது. அது போல ஆன்மா தனியா எந்த காலத்திலையும் வாழாது, பாசத்தோட சேர்ந்து வாழும், இல்லைன்னா பதியோடு சேர்ந்து வாழும்.